ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் என்ன ஆவான், நல்லவனா கெட்டவனா, சொர்க்கம் போவானா நரகம் போவானா, எல்லாம் ரப்புக்கு தெரியும். என்னைக்கு தெரியும்? நம்மை என்று ஆலமுல் அருவாக என்று சொல்லுகிற அந்த இடத்தை ஒன்றாக படைத்து வைத்திருந்தானோ, நம்ம எல்லாம் அப்படி ஒரு கூட்டமா இருந்தமோ, அன்றே ரப்புக்கு தெரியும் இவன் சொர்க்கத்திற்குரியவன் இவன் நரகத்திற்குரியவன். அப்ப கேட்கிறாங்க, அப்ப எதுக்கு இந்த உலகம்? எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி, எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி இந்த உலகம் எதற்கு? ஏன் இப்படி செய்ய விட வேண்டும்? அப்புறம் எதுக்கு மறுமையில கேள்வின்னு உன்னை வைக்கணும்? அதுக்கு பின்னாடி கேள்வின்னு உன்ன பல வருஷம் நடத்தணும். அதுக்கு பின்னாடி எதுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்க வேண்டும்? ஏன் அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்ச. இப்ப ரப்பு என்ன தெரிஞ்சுதான் நரகவாசி ஆக்கியிருக்கான்னா அது பரவாயில்ல. ஒருத்தர் சொல்றார், ரப்பு என்ன தெரிஞ்சுதான், ஏன்னா நான் நரகவாசின்னு ரப்புக்கு தெரியும் இல்லையா, நான் என்ன அநியாயம் பண்ணாலும் அவன் வந்து அங்கதான் கொண்டு போய் சேர்ப்பான்னு தெரியும் இல்லையா, அப்புறம் எதுக்கு போயா, அப்புறம் நரகவாசியாவே நான் இருந்துட்டு போறேன். இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, சொர்க்கவாசின்னா ரப்புக்கு என்ன தெரியும் இல்லையா, நான் என்ன தண்ணி அடிச்சாலும் கடைசி நேரத்துல நான் ஆயிலாக இல்லல்லா முஹம்மத் ரசூலுல்லான்னு சொன்னா நான் சொர்க்கத்திற்கு பெயர்வன் இல்லையா, இதற்கு என்ன இதுக்கு போட்டுக்கிட்டு என்னத்துக்கு நான் பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு கேக்குறான். அப்படின்னு எண்ணம் வருகிறது, எண்ணம் சொல்லுகிறது. இப்ப இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது சொன்னார்கள், அதாவது ஒரு அழகான விளக்கம் நம்ம பக்கத்துல எடுத்து கையை நீட்டி நிக்கிறார். கொஞ்சம் வெயில், கொஞ்சம் ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சுனாலே, அறிவுல கொஞ்சம் இதாயிருச்சுனாலே, இந்த ஹயாத் ரீஜென்சி அந்த பக்கத்துல இருக்க ரோட்ல போய் கையை இப்படி விரிச்சுக்கு நிக்கிறாரு. என்ன ஆகும்? போறவன் கூட்டு போயிருவான், சேர்த்து பார்த்தா நீ பாடி மட்டும் இங்க இருக்கட்டும், நீ மேல போயிட்டு அனுப்பி விடுவான். அப்ப கொஞ்சம் அறிவுல இப்படி கொஞ்சம் திரும்பின உடனே நம்ம இந்த வேலை பாக்குறோமே, வயிற்றுக்குள்ள இருக்கும் போது 10 மாசம் குழந்தை வெளியே வந்து உழுவும் போது எப்படி இருக்கு, 5-6 கிலோ இருக்கு. இப்ப அதுக்கு கொஞ்சம் அறிவுல குறைவா இருந்து எட்டி ஒரு வதை அம்மா வயிற்ற உதச்சுன்னா என்ன, கிழிச்சுட்டு வந்து வெளியே விழுந்துடும். ஆனா அங்க அறிவு இருந்துச்சு, அப்படி உதைக்க கூடாது. ஆனாலும் சில தாய்மார்கள் சொல்வார்கள், இந்த இடத்துல குழந்தை உதைக்கி அது வலிக்குது, அது இருக்கத்தான் செய்யும். ஆனா எட்டி உதைச்சி வெளியே வர்ற அளவுக்கு அங்க கிடையாது. அந்த அறிவு அப்ப வேலை செஞ்சு தடுத்து நிறுத்தி வச்சிடும். அப்ப அறிவோடு இருந்தோமே நாம் என்ன சாப்பிட்டோம், யாராவது சொல்ல முடியுமா? அறிவோடு இருந்தோமே எங்க உதைச்சோம் சொல்ல முடியுமா? என்ன அந்த அறிவுகளுக்கு ஒரு புது, அதை விட்டு வெளியே வந்தோம்னு நமக்கு தெரியாது, எல்லாம் மறந்து போயிரும். அப்ப இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கியாமத்தினுடைய வாழ்க்கையை பத்தி நமக்கு அறிவு தெரியாது. என்ன ஆழம் அதற்கு சொல்றாரு, 40 ஆண்டுகள், 40,000 ஆண்டுகள் போட்ட கல்லு நரகத்துல வந்து விழுகிறதுக்காவது சொருக்கம் அல்ல, ஒரு மனிதனுக்கு இதே மாதிரி 10 மடங்கு தர்றாங்க. என்னையா துனியா மாதிரி 10 மடங்கா, அமெரிக்கா தான் வருமா உள்ள, ஆஸ்திரேலியா வருமா, லண்டன் வருமா, எல்லா இடமும் வரும் உள்ள, எல்லாம் வந்துடும், எல்லா நாடும் உள்ள வந்துடும். இப்ப நம்மளுடைய அறிவுக்கே பொருந்தல, என்னடா இது, என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த அறிவு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சந்தாக்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு அங்க தட்டி எடுக்கப்படும் போது அங்கெல்லாம் புரிஞ்சிடும், ஏ அப்பா இதுக்கு இவ்வளவு வேல்யூவேஷன் இருக்கான்னு. அப்ப இங்க அறிவு இருக்கிற உலகத்திலே இருக்கிற அறிவு பின்னாடி இருப்பவர்களுக்கு தெரியாது, அங்க மறந்து போயிடும் துனியாவை பத்தி. அப்ப நாம் இதுல கருவிலே வாழ்ந்த வாழ்க்கையும் மறந்து போயிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, ரப்பு சொல்லும் போது ஒரு ஆயத்தில் சொல்லுகிறார், மனிதனை பிடித்துக் கொண்டு வந்து இழுத்து நிறுத்தப்படும் அந்த இடத்திலே உலகத்து மாந்தரையும் ஒன்றாக கூட்டி கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற போது மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பானா, இப்படி ஒரு தவறை செய்தாயா? இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லைன்னு சொல்லுவான் மனிதன். இப்படி சொல்ல குர்ஆன் சாட்சி சொல்லுது, சத்தியமாக நான் அப்படி ஒன்னு செய்யவே இல்லை. உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அந்த கேசட் எடுத்துருந்து கொஞ்சம் போட்டு விடு, மனக்கண்ணே திறந்து கொள், ஓடு முன்னாடிமா, அப்படி கடகடன்னு ஓடும். ஆமா அந்த அங்க போனேன், அந்த ஹோட்டல் தண்ணி அது இது எல்லாம் தெரியும். அப்படி ரைட் ஒத்துக்கிட்டேன். அப்ப ஏன் தெரியாதுன்னு சொன்னா மனுஷன், அல்லாஹ்வின் இடத்துல மறைச்சிட முடியும்னு இவனுக்கு பெரிய திறமை இருக்கா? எல்லாம் அவனுக்கு தெரியும் தெறியும். அப்ப ஏன் தெரியாதுன்னு சொன்னா, சிவனுடைய அறிவு அங்க வேலை செய்யாது. என்ன செஞ்சானோ அங்க ஒண்ணும் ஹைரான் ஆகி போய் நிக்கும் போது அந்த அறிவுகள் மூடப்பட்டு அங்க உள்ள அறிவுகள் திறக்கப்பட்டுரும். அப்ப அறிவுகளுக்கு என்று வித்தியாசம் இருக்கிறது. அப்படித்தான் நம்மள அல்லாஹ் குத்தால அந்த ஆலமே ஷுஹூத் மேல உள்ள அந்த வானத்தினுடைய அந்த நிலையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைச்சு உலகத்து எல்லா மக்களையும் ஒன்றாக ஒரே இடத்திலே ஜனுவாக வைத்திருந்தார். அப்ப வந்து ஒரு கேள்வி அல்லாஹ் குத்தாலா கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நம்ம எல்லாம் பாத்து கேட்டோம், எல்லாரும் அதுல இருந்தோம், நம்ம அத்தா அம்மா நம்ம தம்பி தங்கச்சி ஏத்தூடு பக்கத்தூடு எல்லாரும் இருக்கப்ப அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். உடனே சொன்னான், காலு பலா, இப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு எங்களை கேட்கறிய, சத்தியமா எங்க ரப்பு நீ தான் அப்படின்னு அன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். யாரு? ஒருத்தர் சொல்ல, ரெண்டு பேரும் சொல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொன்ன, மொத்தமா எல்லா குடும்பமும் சேர்ந்து சொன்னது, நீ தான் எங்களுடைய இரட்சகன் சொல்லிச்சு, காலு பலா சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான், ஷஹீதுனா அன் தகூலு யௌமல் கியாமா இன்னா குன்னா அன்ஹாவா காஃபிலீன், அப்ப நாளைக்கு கியாமத்து நாள்ல வந்து உன்னை நம்ம எல்லாம் பிடிச்சு உன்னுடைய நரம்புகள் அங்கு உருவப்படுகிற போது, அந்த கியாமத்து நாள்ல நீ செய்த சேட்டைகளுக்கெல்லாம் அங்கு எண்ணி எண்ணி உன்னுடைய அந்த பரிகாரங்கள் வைக்கப்படுகிற போது எனக்கு தெரியவே தெரியாத, நீ ரப்புன்னு எனக்கு தெரியாத, நீ மேல இருந்து எங்களை பாத்துக்கிட்டு இருந்தே எனக்கு தெரியாதுன்னு நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது என்னமோ இத ஒரு பொறுப்பை ஒப்படைக்காம ஒரு சும்மா இதை பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா தெரியலங்க அப்படி அப்படி நடந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க பொறுப்பற்ற பதில் சொல்லுவாங்க அப்படிங்களா, அப்படியே நடந்து போச்சு எடப்பாவி நீ தரடா அதுல உட்கார்ந்து இருந்த என்ன இப்படி கேக்குற, முன்னாடி முன்னாடியா போனா தெரியலையே அப்படின்னு நாளைக்கு அல்லாட்ட போய் நீ பேசிடக்கூடாது, தெரியலையே நீ அப்படின்னா சொன்ன தெரியாம இப்ப தெரிஞ்சிருந்துச்சு நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு நீ அங்க போய் பேசிடக்கூடாது, அங்கு நாவுகள் அறுக்கப்படும். ஆகவே எச்சரிக்கை ரப்ப முன்னாடியே வாங்கிட்டான், புடுங்கி வச்சுட்டான். ஷஹீதுனா எல்லாம் சொன்னோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ரட்சகனே நீ ஒருவன் தான் சொன்னோம். இப்ப அந்த இடத்துல ரப்பு நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களின் ரப்பு இல்லையா, நான் உங்களின் இரட்சகன் இல்லையா, நான் உங்களை வடிவமைத்தவன் இல்லையா, நான் உங்களிலே வளர்ச்சியை ஏற்படுத்தியவன் இல்லையா என்ற வார்த்தையை தான் அந்த இடத்துல ரப்பு நமக்கு சொல்லிக் கொடுத்தான். அப்ப ரப்பு என்பது ரப்புக்கு பிடித்த ஒரு சொல், ரப்பு என்பது மனிதர்களுக்கு தேவையான ஒரு சொல், ரப்பு என்பது மனிதர்களை வடிவமைத்து பூர்த்தி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்புகிற ஒரு சொல் என்பதற்காக அல்லாஹ் அதை முதல் குணமாக கொண்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் முதல் குணமாக கொண்டு வந்து வைத்து இவ்வளவு பெயரையும் இந்த ரப்பு அடக்கி இருக்கிறது. ஆகவே மனிதா நான் ரப்பாக இருப்பதனால் நீ என்னை புகழ், அல்ஹம்து என்று சொல், ஏன் சொல், நான் ரப்பாக இருப்பதனால் என்னை உடனே சொல்லு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நீ ரப்பாக இருந்து என்னை செவ்வையாக வடிவமைத்து தந்தாயே ரப்பே, அதற்கு உனக்கு அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே சர்வபகலும் இந்த உலகத்திலே எனக்கு செவ்வையான அறிவை கொடுத்து செவ்வையான வழியை காட்டி இந்த மார்க்கத்தை காட்டி தந்தாயே ரப்பே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ், இன்று வரை எந்த நோயும் நொடியும் இல்லாமல் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே தந்திருக்கிறாயே ரப்பே அல்ஹம்துலில்லாஹ், என் காலு கொஞ்சம் கூட வளர்ந்திருந்தா, என்னுடைய கையு கொஞ்சம் கூட வளர்ந்திருந்தா, என் கண்ணு முகம் முழுக்க இருந்தா சமுதாயமே துப்பி எறியுமே, அப்படி இல்லாமல் என்னை அப்படியே அழகா அமைச்சு வச்சியே, மனிதர்கள் பார்த்து சொன்னார்களே என்ன அழகா இருக்கான் பாருன்னு ரப்பே, இதற்கு நான் சொல்லுகிறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு மனிதனே நீ சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ரப்பு என்ற ஒரு வார்த்தையை போட்டு கிடுக்கு பிடி பிடிச்சிருக்கான் அந்த இடத்துல. இப்ப நாம் இந்த இடத்திலே விளங்க வேண்டும், நம்முடைய அறிவுகளுக்கு இந்த இடத்திலே வேலை கொடுக்க வேண்டும். இதிலிருந்து இந்த வாசகமும் சேர்ந்துக்குச்சு, இதுவரையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று தொழுகையிலே ஓதப்படுகிற போது, நாம் தொழுகையிலே பயன்படுத்துகிற போது, காரியங்கள் நடக்கிற போது எப்படி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோமோ அதனுடைய முழு அறிவும் அங்கே வைக்கப்பட்டதோ, இது எல்லாத்துக்கும் காரணமானவன் அவன் என்று இப்ப ரப்புங்கிற வார்த்தையும் சேர்ந்துருச்சு. உன்னை அவன் எவ்வளவு பாலிச அமைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறதையும் நினைச்சு அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்து என்ற வார்த்தை ரப்போடு புரிந்து ஓதுங்கள், இன்னும் அர்த்தம் அதிலே விழுறும், இன்னும் ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை அந்த ரப்பும் அல்ஹம்துலில்லாஹ்வும் சொல்லித்தரும் என்பதை சொல்லி ரப்பினுடைய வார்த்தை அதை கேட்கிற போது அதை கேட்டுட்டு அந்த சரியான அதனுடைய விளக்கத்தை இதயத்திலே நாம் அமைத்துக் கொண்டு தொழுகையிலே ஓதுகிற போது அதை அப்படி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடதான் என்ன அருமை. அதுதான் சொன்னாங்க, இதனுடைய டேஸ்ட் இருக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட். அதுல உலகத்துல இருக்க மாம்பழமோ ஆப்பிளோ ஆரஞ்சோ அதே மாதிரி அந்த ஜூஸுகளோ இந்த டேஸ்ட்டுக்கு ஒத்து வரும், அது கொஞ்ச நேரத்துனா திகட்டி போயிடும். ஆனால் அல்லாஹ் இப்படி சொன்னான் இப்படி சொன்னான் இப்படி சொன்னான் இப்படி சொன்னான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு திகட்டுதல் என்பது கிடையாது, கியாமத்து வரை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி கேட்பதற்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான், அதை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய இதயத்தில் அந்த விஷயங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ வாரம் வாரம் வந்து கேட்டான், நல்லா பேசினார் அஜித், அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு அஜித் ஒரு ஆலிம் சார் ஒருத்தர் வந்தாரு, அவர்த்த கேட்டேன் அஜித் என்ன பேச நல்லா பேசினார், சரி என்னங்க பேசினார் சொல்லுங்க, அதான் நல்லா பேசினார், இதைத்தான் பேசினாரா அவரு, வேற எதையும் பேசவே இல்லையா அவருக்கு, அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம இருக்கலாம், ஆனால் உள் உணர்வு இருக்கிறதே இதயம் இருக்கிறதே அது புரிந்ததாக இருந்தால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்காது. இப்ப இந்த இடத்துல போன வாரம் சொல்லும் போது ரப்புக்கு ஓரளவு நம்முடைய அறிவுகளுக்கு எந்த அளவு போதுமோ அந்த அளவுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு முடிஞ்சு இன்னைக்கு ஆலமீன் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் இருக்கிறது, அதை வேத வியாக்கியானிகள் எப்படி விளங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்றைய தஃப்ஸீரிலே சில விஷயங்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாம். இப்ப ஆலம் என்று சொன்னால், ஆலம் ஆலமீன் என்று சொல்லுகிறார்கள். ஆலம் என்று சொன்னால் உலகம் என்ற அர்த்தம். அது அரபியில சொல்லும் போது அது பன்மையாகத்தான் பயன்படுத்துவார்கள் ஆலம். அந்த உலக என்பதற்கு என்ன அடங்கும் அப்படின்னு தப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க. உலகம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அளவு வானம் இருக்கு, பூமி இருக்கு, கொடி செடிகள் இருக்கு, மனிதன் இருக்கிறான், விலங்குகள் இருக்கிறது, வானத்துக்கு மேல ஸ்பேஸ் இருக்கு, பூமிக்கு கீழே என்ன இருக்கு தெரியாது, கடல் இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து ஆலம். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னால ரப்பு அப்படின்னு போடுறான், ரப்புல் ஆலமீன், இதற்கெல்லாம் அவன் தான் ரட்சகன் என்று அல்லாஹு தஆலா தன்னை முதல் சிபத்தாக தன்னுடைய முதல் குணமாக இந்த குணத்தை அறிமுகப்படுத்துகிறார். இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம போன வாரம் சொல்லும் போது சொன்னோம், ரப்பு என்று சொன்னால் ஒன்றை படைத்து அதனுடைய வளர்ச்சியை சரியாக கண்காணித்து எந்த நேரத்தில் எந்த வளர்ச்சி தேவையோ, எந்த ஓட்டம் தேவையோ, எந்த அறிவு தேவையோ அதை கொடுப்பவனுக்கு பேர் தான் ரப்பு. இப்ப மனிதனுக்கு மட்டும் அப்படி கொடுப்பதல்ல, உலகத்திற்கும் அவன் அப்படித்தான் கொடுக்கிறான், வானத்திற்கும் அவன் அப்படித்தான் கொடுக்கிறான், வானத்திற்கு மேலே உள்ள பகுதிக்கும் அப்படித்தான் கொடுக்கிறான், உலகத்திலே அந்த முளைக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் ஒரு அளவு, இந்த நேரத்தில் இது இப்படித்தான் வளரணும்னு கொடுத்திருக்கிறானே அது அவன் தான் என்று சொல்லுகிறார்கள். இப்ப ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் இதற்கெல்லாம் ரட்சகனாக இருக்கிறவன், இதையெல்லாம் பரிபாலிக்கிறவன் என்ற அர்த்தத்திலே அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா முதல் குணத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப அடுத்தடுத்த தஃப்சீர்களை நாம் பார்க்கும் போது பல்வேறு தஃப்சீர்களை பார்த்தோம், அதுல எழுதி இருக்கிறார்கள் ஒரு லத்தீஃப் இஷாரா. லத்தீஃப் இஷாரா அப்படின்னு சொன்ன அதாவது ஒரு நுட்பமான கருத்து. இதுல சொல்லியிருக்காங்க, ஆலம் என்பது உலகம் என்பது, ஆலம் என்ற அரபி வார்த்தை அலாமத் என்பதிலிருந்து வந்தது. அலாமத் என்பது, இது உங்களுக்கு தேவையில்லாதது, ஏன் அஜரத்தை போட்டு நம்ம மண்டையில தேவையில்லாத ஏத்துறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு நுட்பமான கருத்திற்காக வேண்டி சொல்லுகிறேன், ஆலம் என்பது அலாமத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குறான், அலாமத்னா அடையாளம்னு அர்த்தம். இப்ப இந்த உலகம் இருக்கிறதே இது ரட்சகன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஆலம் என்று நாம் இதை சொல்லுகிறோமே எதற்கு இப்படி பேர் வந்துச்சு அரபியில, இது ஆலம்னு ஏன் இதுக்கு பேர் வச்சான் அப்படின்னு சொன்னா, இதை சொல்லிக் கொடுத்தவனும் ரட்சகன் தான். அப்ப இந்த பேரை இப்படி வைக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறேன் என்பதை நீ இங்கே பார்த்து விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பேரை வச்சான், அதற்குத்தான் ஆலம் என்று சொல்லுகிறார்கள். அதிலே இருப்பவர்களுக்கு ஆலமீன் என்று சொல்லப்படுகிறது, அதை உடையவர்கள் ஆலமீன், அதிலே இருக்கிற மனிதர்கள், மிருகங்கள், கொடிகள், செடிகள், இருக்கிற வானம் பூமி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொன்னா ஆலமீன், இது எல்லாத்தையும் படைத்து பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் அவன் தான் என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா முதல் சிபத்தை, தன்னுடைய முதல் குணத்தை அந்த இடத்திலே பிரயோகித்திருக்கிறான். இப்ப தஃப்சீர்கள்ல பார்க்கும் போது பாக்குறோம், இந்த ஆலம் என்பதற்கு ஐந்து வகையான விளக்கத்தை ஒரு தஃப்சீர்கள்ல சில தஃப்சீர்கள்ல குறிப்பிடுகிறார்கள். ஆலம் உலகம், ஆலம் என்று சொன்னால் உலகம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ஆளுகிற ரட்சித்துக் கொண்டிருக்கிற அவனுக்கே உரித்தானது. அப்ப இந்த உலகத்தை ஆண்டு படைத்து ஆண்டு ரட்சித்துக் கொண்டிருக்கிற அவன் என்று சொன்னால் என்ன என்பதற்கு, இந்த உலகம் என்றால் என்ன என்பதற்கு சில தஃப்சீர்களில விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், அல் கல்கு குல்லுஹும் சிவல்லா, அல் கல்கு குல்லுஹும் சிவல்லா, இதுக்கு பேர் தான் ஆழம் அப்படின்னு சொன்னாங்க. உலகம் அப்படின்னு சொன்னா எல்லா படைப்பினமும் அல்லாஹுவை தவிர, உலகத்துல இருக்க எல்லா உலகத்துல உலகம் நமக்கு தெரிஞ்சு தெரியாத என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் ஆலம். அல்லாஹுவை மட்டும் தனித்து வைத்து விட்டு அதை அல்லாத எத்தனை பொருட்கள் இருக்கிறதோ எல்லாம் தெரிந்ததுதான் ஆலம் அப்படின்னு ஒரு தஃப்சீர்ல எழுதுறாங்க. இன்னொரு தஃப்சீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, குல்லுதி ரூஹின் தப்ப அலல்ஆர், உலகத்துல நம்ம பாக்குறோம் நடந்து போகுது, எறும்பு நடந்து போகுது, எதெல்லாம் பூமியிலே ஊறி செல்லுகிறதோ இதெல்லாம் யார் சொன்னா, எல்லாத்தையும் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய நாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது அன்றைய தினமே சொன்னோம், ரஈஸுல் முஃபஸ்ஸிரீன், எல்லா வேத வியாக்கியானிகளுக்கும் அவர்கள் தலைவராக இருந்தார்கள், ரஈஸுல் முஃபஸ்ஸிரீன் தலை. அவங்க சொன்னதான் அஞ்சு கருத்தை எல்லா தஃப்சீர்களிலும் எழுதுகிறார்கள். இப்ப இரண்டாவது கருத்து, குல்லுதி ரூஹை, ரூஹுடையது, உயிருடையது, தப்ப அலல் அரம், பூமியில நடந்து செல்லுகிற எல்லா பொருள், இதுக்கு தான் ஆழம்னு சொல்லுவாங்க, இது இல்லாததுக்கு சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு கருத்துல சொல்லியிருக்காங்க. மூணாவது சொன்னாங்க, இன்னஹுமுல் இன்சு வல் ஜின், அவர்கள் மனிதர்கள் அதே போன்று ஜின் இனத்தவர்களை மட்டும் ஆழம் என்ற வார்த்தை குறிக்கும். இப்ப ஆழம் என்று இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான்னா எதை எதை நாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு வேதவியாக்கியானிகள் பல விதமாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதுல இன்னொரு இடத்துல சொல்லும் போது மனிதனுக்கும் ஜின்னுக்கும் மட்டும்தான் ஆழம்னு சொல்லப்படும் அப்படின்னு ஒரு தஃப்ஸீர்ல சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார்கள் மனிதன் ஜின்னு மலாயிக்கத்து மாறு இதெல்லாம் சேர்த்ததுதான் ஆழம் உலகம் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு தஃப்ஸீர்ல மனிதர்களுக்கு மட்டும்தான், அதிலே மிருகங்கள் கூட வராது, பகாயின்கள் கூட கால்நடைகள் கூட அதிலே வராது. ஏன்னு கேட்டா அதுக்கு அறிவில்லை. ஒரு தஃப்ஸீர் எழுதும் போது எழுதுறாங்க ஆழம் என்பது இல்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, அறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆழம் என்பதிலே ஒரு வகை அறிவு இருக்கிறது, ஆனால் பகாயம் என்று சொல்லுகிற இந்த கால்நடைகள் இருக்கிறது அவற்றிற்கெல்லாம் அந்த அளவுக்கு அந்த ஆறாவது அறிவு வேலை செய்வதற்கில்லை. ஆகவே அதுவும் இந்த உலகத்தினுடைய அந்த என்ற வார்த்தைக்குள்ளே அது நுழையாது என்று எழுதுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த நேரத்தில் ஒரு அரேபிய கவிஞனுடைய ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது. ஒரு கவிதையிலே ஒரு அரேபியன் சொன்னான் லௌகானத்தில் அர்சா குதஜிரி அலல் ஹிஜா, லௌகானத்தில் அர்சா குதஜிரி அலல் ஹிஜா, இதன் ஹலக்னல் பஹாயிமு மின் ஜஹலி அஹ்லிஹின்ன அப்படின்ட்டு ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையிலே சொல்லுகிறார். அவர் சொன்னார் லௌகானத்தில் அர்சா குதஜிரி அலல் ஹிஜா, துபையிலே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமையான சகோதரர்களே, உங்களுடைய சொந்தம் உங்களுடைய பந்தம் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. எத்தனையோ பேர் படிப்புக்கு தகுதி இல்லாத வேளையிலே நீங்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் படித்து விட்டு படிக்காமல் மேல் தகுதியிலே இருக்கலாம், உங்களிலே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் சம்பந்தம் இல்லாத நிலையில நீங்க துபையில பார்ப்பீங்க, அல்லது இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், நீங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படி இருக்க உங்களுக்கு இந்த வரி இருக்கிறதே சரியான, அதாவது ஒரு ஒரு வெள்ளி வார்த்தை என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் அதை விளங்குவதற்காக வேண்டி இந்த இடத்திலே சொல்லுகிறேன் லௌகானத்தில் அர்சாக்கு தஜிரி அலல் ஹிஜா, லௌகானத்தில் அர்சாக்கு தஜிரி அலல் ஹிஜா, உன் அறிவின் மீதுதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கிறது சொன்னார். உலகமே சொல்லலாம் உண்மையிலே உலகம் அப்படி இருந்த அந்த கவிஞன் சொல்லுகிறான் அறிவின் மீதுதான் உன்னுடைய சாப்பாடு கொடுக்கப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்தால் ஒன்றும் தெரியாததனால் கால்நடைகள் எல்லாம் என்றோ மரித்து போயிருக்கும், மாட்டையும் ஆட்டையும் நீ உலகத்திலே பார்த்திருக்க மாட்டாய் என்றால் உன்னுடைய அறிவு அதற்கு கொடுக்கப்படவில்லை, ஐந்தறிவிலே சுருங்கி நிற்கிற அந்த கால்நடைகள் அறிவில்லாததனால் என்றோ செத்து போயிருக்கும். அதனால் மடையனே நீ நினைத்துக் கொண்டிருக்காதே, நம் அறிவு என்ன, நம் டிகிரி என்ன, நம்முடைய ஆற்றல் என்ன என்பது அதற்கு தகுதியாக நாம் உணவுகளை அளிப்பதில்லை, நாம் இஷ்டப்படி அளிக்கிறோம். நீ ஒன்றும் தெரியாத ஊரிலே மாட்டு வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தாலும் இங்கு வந்து ஏதோ ஒரு 10 வருஷம் இருந்த பின்னால் அவனை மேனேஜராக ஆக்கிவிடுவோம், நீ பெரிய பெரிய பட்டங்களையும் சட்டங்களையும் வென்று வந்தாலும் இங்கு வந்து ஆபீஸ் பாயாகவும் உன்னை வேலை செய்ய வைத்து 1000 ரூபாய்க்கு தகுதியாக்குவோம். இது தருவது நாம் கையில் இருக்கிறது, அறிவுக்கும் அதற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நிரூபிக்கிறான் என்று ஒரு கவிஞர் சொல்றார். சகோதரர்களே இதெல்லாம் அந்த உலகம் என்பதற்கு உள்ளே வருகிறது, உலகம் என்பதற்கு இதெல்லாம் உள்ளே வருகிறது. அப்ப இதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமாக தஃப்ஸீர்களிலே எழுதும் போது எழுதுகிறார்கள். இன்னொரு தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க லியகூனலில் ஆலமீன நதீரா. இப்ப உலகம் அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் உலகத்தாருக்கு ரட்சகன். இன்னொரு இந்த தஃப்ஸீருக்கு இதனுடைய விளக்கமாக ஒரு மனிதன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதே போன்று வேற எங்க ஆயத்திற்கும் அங்கதான் பார்க்கணும். தஃப்ஸீருக்கு நம்ம விளக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் குர்ஆனுக்கு விளக்கம் முதல் குர்ஆன் தான், குர்ஆனுக்கு விளக்கம் முதல் குர்ஆன் தான், குர்ஆனுக்கு அடுத்த விளக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்ஆனுக்கு நாயகத்துக்கு அடுத்த விளக்கம் சஹாபாக்கள். இப்படித்தான் விளங்க நமக்கு இஸ்லாம் நமக்கு வரைமுறையை சொல்லி இருக்கிறது, இப்படித்தான் விளங்க வேண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். இப்ப இந்த குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான், உலகத்தாருக்கு ரட்சகன் என்று சொல்லிட்டான். இப்ப ரப் அந்த ரப்பை பற்றி தெரிந்து கொண்டோம், இந்த ஆழம் என்றால் என்ன? இப்ப குர்ஆன் அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான் யகூனலில் ஆலமீன நதீரா, நபியே உம்மை இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பி இருப்பது லியகூனலில் ஆலமீன நதீரா, அந்த ரசூல் இந்த உலகத்தார்களுக்கு எச்சரிக்கக்கூடியவராக எச்சரிக்கை செய்பவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே சொல்றான். அப்ப ஆலம் என்று சொன்னால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை யாருக்கு இருந்தது? அப்ப அதுல மனிதர்கள் வருவார்கள், ஜின்கள் வரும். இப்ப ஆலம் என்பது இந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சில தப்சீர்களிலே விளக்கம் நமக்கு தரப்படுகிறது. இப்ப இன்னும் சில தப்சீர்களில பார்த்தா சொல்றாங்க, ஒரு தப்சீர்ல எழுதுறாங்க, அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொன்னான் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொன்னான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, நம் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு உலகத்திலே 1000 அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னா உலகத்திலே ஒரு மூமினுக்கு எத்தனை கோடான கோடி அத்தாட்சிகள் கொட்டி கிடக்கிறது, நான் இருக்கிறேன்னு. அல்லாஹ் சொல்றான், நான் உலகத்துல இருக்கிறேன், நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அப்படியே மாறு, கொஞ்சம் எல்லாம் தெரியும். நேற்று இருந்த பணக்காரன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரன், இன்னைக்கு இருக்க பணக்காரன் இன்னைக்கு இருக்க பிச்சைக்காரன், நாளைக்கு கோடீஸ்வரன். இன்னைக்கு உலகத்துல நீ பாக்குற இந்த நாடுகள், அந்த நாடுகள், அந்த செயல்பாடுகள் எல்லாம் நேத்து ஒரு விதம், இன்னைக்கு ஒரு விதம். காலையில எழுந்திருச்சா ஒண்ணுமே புரியல, ஏன்னா அப்படி தலை கீழே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மனிதனுக்கு விளங்க வேண்டும், இதெல்லாம் இரட்சகன் நடத்தி கொண்டிருக்கிறான். அது நான் இருக்கிறேங்கிறது அடையாளம். நீ சிறுத்தாக எழுகிறாய், காலையில எழும்போது அப்படி சொல்ல அதிகத்திலே வருகிற போது வருகிறது. ஒவ்வொரு நாள் ஒரு மனிதன் இரவிலே படுக்கிற போது எல்லாரோகும் ரப்பினிடத்திலே போய்விடுகிறது. நம்ம எல்லாம் எல்லாரும் ரப்பிடத்திலே போயிருக்கோம். அப்ப எதற்கு அஜல்கள், எதற்கு கால தவணைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை எல்லாம் ரப்பு சொல்லியெல்லாம் பிடிச்சி அடைங்க அப்படின்னு. எதுக்கு கால தவணைகள் நிர்ணயிக்கப்படலையா, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறான். இப்ப அங்கிருந்து திரும்ப வந்து நம்ம கூட்டுக்குள்ள புகுந்துக்குது. இங்கிருந்து மேல வரையும் போன ரூஹை திருப்பி கொடுத்தவன் யார், இங்கிருந்து அதை சரியாக கொண்டு சென்றவன் யார், இதெல்லாம் பார்க்கும் போது மனிதா நீ புரிந்து கொள், உனக்கு மேல நாம் இருக்கிறோம். அப்ப இந்த இதை பார்க்கும் போது இதையும் தஃசீர் எழுதுகிறார்கள், விளங்க முடியாதவர்களுக்கு ரப்பு இதையே ஒரு உலகமாக காட்டி இருக்கிறானே, அப்ப மனிதனே ஒரு பெரிய உலகமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது பல்வேறு விஷயங்களிலே நாம் பார்க்கும் போது பார்க்கிறோம், ஒரு மனிதன் சரியாக தன்னை புரிந்து கொண்டால், அதைத்தான் திரும்ப திரும்ப தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லுகிற, தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளுகிற. இன்னைக்கு இருக்கக்கூடிய தரீக்காக்கள் எல்லாம் எதை கற்பித்து தருகிறது என்று சொன்னால், உன்னை நீனே சீர் செய்து கொள், உன்னை நீ சீர் செய்தால் உலகத்தை நீ சீர் செய்து விட்டாய் என்ற அர்த்தம். என்ன உன்னிடத்திலே பொதிந்து கிடக்கிறது, எல்லா குணமும் பொதிந்து இருக்கிறது, மாட்டு குணம் இருக்கு, நாய் குணம் இருக்கு, உலகத்தில முளைக்கிற அந்த பயிரினுடைய குணம் உன்னிடத்திலே இருக்கு, உன்னிடத்திலே எது இல்லை, உலகத்தில் இருப்பதெல்லாம் உன்னிடத்திலே இருக்கிறது. அப்ப நீ சீராகிவிட்டாய் என்று சொன்னால் உலகம் சீரானதாக அர்த்தம். அப்ப உன்னை சீர் செய்யும்னு சொன்னாங்க. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் நபிக்கு அடைமொழியாக தந்து சொன்னான், இந்த ரசூலை நாம் அனுப்பியது இருப்பது. எதுக்கு ரசூல் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், உங்களை எல்லாம் அவர் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, அவர் உங்களை எல்லாம் தூய்மை, அவர்கள் உங்களை சுத்தப்படுத்தி அந்த ஈமான் என்ற அந்த மிகப்பெரிய ஒளியை உங்களுடைய இதயத்திலே புகுத்துவதற்காக வேண்டி வேதத்தை கொடுத்து ரப்பை அனுப்பினோம்னு சொல்றான். அப்ப இந்த உடல் இருக்கிறது இதுவே பெரிய உலகம் அப்படின்னு சில பேர் தஃப்ஸீர்ல சொல்லும் போது நமக்கு சொல்றாங்க. இப்ப உலகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் பல்வேறு கருத்துக்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒரு தப்சீர்ல எழுதுறாங்க, அதாவது சயீத் இப்னு முஸய்யப் என்று சொல்லுகிற ஒரு தோழர், அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, சயீத் இப்னு முஸய்யப் என்ற ஒரு தாபி அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, உலகம் என்பது 10,000 உலகம் இருக்கு. என்ன இருக்கு வித்தியாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுவரை நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க. 10,000 உலகம் இருக்கு, 6,000 கடல்ல இருக்கு, 4,000 துணியால இருக்கு. 6,000 கடல்ல இருக்கு, 4,000 உலகத்துல இருக்கு. இந்த இது எப்படி, இது என்ன அப்படின்னு நம் அறிவுக்கு நமக்கு தெரியாது, நம் அறிவுக்கு புரியாது. இன்னும் பல்வேறு கருத்துக்களை பார்க்கிறோம். இதே போன்று பல சஹாபிகள், பல தஃசீருக்கு விளக்கம் சொன்னவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மகாத்திபு இப்னு ஹய்யான் என்று சொல்லுகிற, ஹப்பான் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி சொன்னார்கள், லில்லாஹி தமானூன அல்ஃப் ஆலம் அர்பவுன அல்ஃபம் ஃபில் பஹர் வல் பாக்கி ஃபில் பர். அல்லாஹுக்கென்று 80,000 உலகம் இருக்கிறது. 80,000 இப்ப நீங்க பாக்குறது மகரிப், கிழக்கு உதிக்கிற அந்த திசை மகரிப், அதாவது மகரிபில் இருந்து மஷ்ரிக், சூரியன் அடைகிற அஸ்தமிக்கிற திசை இருக்கிறதே, அதுவரை நீங்கள் பார்க்கிற ஒரு உலகம், உன் அறிவுக்கு பொருந்திய உன் உலகம், உன்னால் தெரிந்து கொள்ள, உன்னால் புரிந்து கொள்ள, உன்னுடைய கைக்கு தொட்டு உன் அறிவால் உன் நடையால் தெரிந்து கொள்ளுகிற உலகம் இது மட்டும்தான் மகரிப் மஷ்ரிக். இப்ப அதுக்கு மேல என்ன இருக்குன்னா 80,000 உலகங்கள், 80,000 உலகங்கள் இதே போன்று இருக்கிறது. அதிலே 40,000 இருக்கிறது அது கடலிலே இருக்கிறது, மீதி எல்லாம் உலகிலே இருக்கிறது, வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்காத்தில் என்று சொல்லுகிற ஒரு தோழர் அறிவித்ததாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொரு தோழர் சொல்லும் போது சொன்னாங்க, சொல்லும் போது இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க அல்லாஹுக்கு என்று 18,000 உலகம் இருக்கிறது, ஒரு உலகம் ரெண்டு உலகம் இல்ல 18,000 உலகம் இருக்கிறது. அதிலே உலகம் என்பது இந்த நம்ம நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் என்பது இருக்கிறது, அது ஒரு பெரிய பாலைவன பகுதியில கிடக்குகிற ஒரு சின்ன வண்டை போனது அவ்வளவுதான். அல்லாஹ் அக்பர். இப்படி பல விதமா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. காபுல் அஹ்பார் என்று சொல்லுகிற ஒரு தோழர் சொல்லும் போது சொன்னார்கள், இதுதான் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச சரியான கருத்தாக இருக்கிறது, உலகத்திற்கு எத்தனை நம்பர்கள் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர. ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டாங்க. அப்ப இதுக்கு பல்வேறு தஃப்ஸீர்களிலே நாம் பார்க்கிற போது எழுதுகிறார்கள், அதாவது இந்த உலகம் இருக்கிறது இதற்கென்று ஒரு ஹுதூத் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு நாம பார்க்கிறோம் வானம், பூமி, பூமிக்கு கீழே ஏதோ இருக்கிறது. இந்த சைடு பார்த்தா மஷ்ரிக், அந்த சைடு பார்த்தா மக்ரிப். வானம் அதாவது சூரியன் உதிக்கிற திசை, சூரியன் அஸ்தமிக்கிற திசை, மற்றெல்லாம் கடல்கள். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு. இப்ப கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்தோம்னா இதை விட்டு மேலே செல்லுகிறார்கள், இதை விட்டு இந்த ஸ்பேஸ் என்று சொல்லுகிற ஸ்பேஸ், இந்த வானத்தை விட்டு கடந்து எத்தனையோ ஒளி ஆண்டுகள் மேலே செல்லுகிற போது ஸ்பேஸ் எல்லாம் திறந்த வெளி, ஒன்றுமே கிடையாது. அங்கே அங்கே மனிதர்கள் வாழ முடியாது, காற்று மண்டலமும் கிடையாது, எல்லாம் கொண்டு போய் பொருத்திக்கிட்டு தான் அங்கே நின்று நாம் அதாவது அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு பாக்குறோம், அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இதுவரையும் சயின்ஸ் கண்டுபிடிக்கல, இதுவரையும் சயின்ஸ் கண்டுபிடிக்கல அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது. அப்ப இதுவரையும் நிலாவுக்கு போயிட்டு வந்தார்கள், போயிட்டு வந்து சொன்னார்கள் இப்படி இப்படி இருக்கிறது, அதுக்கடுத்து அடுத்தடுத்த நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோளத்தை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னால் டிஸ்கவரி என்ற அந்த ராக்கெட்டின் மூலமாக மேலே இருக்கிற ஆய்வு கூடம் அமைத்திருக்கிறது அமெரிக்கா. அந்த நாசா பேர்வெளியினுடைய நேர்முக தொடர்பாக ஸ்பேஸ் வானத்தினுடைய மேற்பகுதியிலே ஆய்வு கூடத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்தையும் அங்கே சுத்தி சுத்தி பார்த்து அது கேமரா எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. அதில் அதை சரி செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் டிஸ்கவரின்னு போச்சு. உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டிஸ்கவரி அந்த ராக்கெட்ல உட்கார வச்சு 4 பேர் அனுப்பினா அது கொஞ்சம் வேலை செய்யல, கொஞ்சம் கிருத்திரவம் பண்ணது போய் பார்த்துக்குவாங்க. போன இந்த ராக்கெட் கொஞ்சம் கிருத்திரவம் பண்ணிருச்சு. அப்ப அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்து அதை சரி செஞ்சாங்க. ஆனா எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா வர்றவன் ஒழுங்கா வருவானா மூத்தா போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் முடிவு இல்லாம இருந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னால நம்முடைய இந்திய நாட்டு பெண்மணி உள்பட போயிட்டு வந்தாங்களே, அவங்கள சொல்லும் போது சொன்னாங்க சூப்பரா வந்துருவாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து அடிச்சு ஒரு குட்டிக்காரனா முடிஞ்சு போச்சு. வந்து விழுந்தப்ப எல்லாரும் செதறி, எல்லாம் அந்த கல்பனா செவ்லா என்ற அந்த பெண்மணி எல்லாரும் இறந்து போனது தெரியும். அப்ப எதிர்பார்த்தது சரியாக வந்து விடுவார்கள் என்று, இப்ப எதிர்பார்த்தது குட்டிக்காரன் அடிச்சிருவான். ஆனா இப்ப சரியா வந்துட்டான். மனிதனுடைய அறிவை இப்படித்தான் நல்லா வேலை கொடுக்கிறார். முடியாது. ஒரு பத்திரிகையில பார்க்கும் போது பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதுல சொல்றார், இங்கிருந்து பிளைட்ல போறாங்க, பிளைட்ல போகும்போது எத்தனையோ அடி உயரம் போயிருது. அப்ப அங்கிருந்து ஒரு மனிதன் பாராசூட் இல்லாம குதிக்கிறார். ஒரு மனிதன் பாராசூட் எதுவுமே போடல, எந்த பாதுகாப்பு கருவியுமே தனக்கு ஏற்படுத்தி கொள்ளல, பிளைட் கதவை திறந்துட்டு ஜபார்னு வெளியே குதிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த பிளைட்டினுடைய தூரத்திலிருந்து எவ்வளவு நேரம் ஆகும் அவரு துனியாக்கு வர்றதுக்கு, இந்த பூமிக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்டு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு ஒரு அறிஞர் பதில் சொல்லுகிறார். சொல்லும் போது சொன்னார், ஒரு பிளைட் 32,000 அடி உயரத்துல பறக்குது, அல்லது 40,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படி கதவை திறந்துட்டு ஒரு மனுஷன் வெளியே குதிச்சுட்டான் அப்படின்னா 45 செகண்ட்ல பூமிக்கு வந்துருவான். இன்னால் இல்லாகி இன்னா இலை ராஜுவன் எலும்பு கிளம்பு மிஞ்சுமான்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு 45 செகண்ட். 45 செகண்ட், 30,000 அதாவது 30,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிளைட்ல இருந்து குதிச்சா 40 நிமிஷத்துல இங்க வந்து விழுந்து, ஆனா அந்த 30,000 அடி உயரத்திலே ரப் பிடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கான். ரப் அதைத்தான் சொன்னா, நீங்கள் வானத்திலே பறக்கிற பறவைகளை பார்க்கவில்லையா, அதை யார் பிடித்து நிறுத்தி இருக்கிறார் என்று, அது திறமையில பறக்கல, நான் பிடிச்சு நிறுத்திருக்கோம். உன்னை எப்படி நாம் பூமியிலே நடக்க வைத்திருப்போமோ அப்படித்தான் அதையும் நிறுத்தி வைத்திருக்கிறோம். இதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு பெரிய விஷயம்னா ரப்பு. ஏன் இந்த பூமியை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இது உருண்டையாக இருக்கிறது, பூமி உருண்டை. பூமி உருண்டையா இருக்குன்னா மணிக்கு எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்குன்னா. இப்ப இதுல நாம் நடக்கிறோம், உருண்டையான பூமி எத்தனையோ வேகத்தில் சுத்தக்கூடியது. இப்ப இதுல நாம் நடந்து போகும்போது நாம் தடுமாறி விடுவதல்ல, ஸ்ட்ரைட்டா நடந்து போறோம், பஸ் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், எல்லாம் போறோம், நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நம்மிடத்தில் தெரிவதல்ல. இப்ப இதை யாரு கொடுத்திருக்கா, இதை கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுட்டா டம டமன் எல்லாரும் உருண்டு உருண்டு போறது மாதிரி இருந்துச்சுன்னா உலகத்துல என்ன நடக்கும், மூக்குல ஒரு பேண்டேஜ், கையில ஒரு பேண்டேஜ், காலில் ஒரு பேண்டேஜ், மனிதன் வாழ முடியுமா? இப்ப உனக்கு இந்த பூமி, அதைத்தான் அல்லாஹ் சொன்னா, நீ உன்னை பார், உன் அருகில் உள்ளதை பார். ரவுண்டான பூமியில அது எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல சுத்தும் போதே உன்னை நாம் நடக்க வைத்திருப்போமே, நடக்க வைத்திருக்கிறோம், இது பெரிய குதிரை. இதை நீ தெரியல, உன்னால தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்படி வானத்தை பார், அங்கே தெரிகிறதே, அப்படி ரெக்கையை அடைத்துக் கொண்டு எத்தனையோ பறவைகள் மேலே செல்லுகிறது, அதை பிடித்து வைத்திருப்பவர்கள் நாம். இன்னும் அந்த பறவை விடு பறந்த பாரு, எத்தனையோ கிலோமீட்டர், சில இடத்துல எழுதும் போது எழுதுறாங்க, பருந்துகள் இருக்கிறதே ஒரு வாரம் ரெண்டு மாசம் வரையும் கீழே இறங்காது, மேலே இறைந்து எடுக்கொண்டிருக்கிற எத்தனையோ ராஜாளி அந்த பெரிய பெரிய கழுதுகள் கழுகுகள் இருப்பதாக ஆராய்ச்சியின் முடிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்ன உலகம், அப்ப இதெல்லாம் எந்த எந்த வகையில தாரும். இன்னும் சொல்லுகிற போது சொல்கிறார்கள், கடல் என்பது ஒரு தனி ஒரு உலகம், ரப்பினுடைய உலகத்திலே கடல் என்பது தனி உலகம், அதை ஆராய்ச்சி செஞ்ச யாரும் இஸ்லாமியர்களாக ஆகாமல் இல்லை. எப்படி, ஒரு உதாரணத்திற்கு அந்த அவர் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார், இந்த கடலிலே ரெண்டு பகுதி இருக்கிறது, ஒன்னு ஒன்னு இனிக்குது ஒன்னு உப்பா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த ஒரு அமெரிக்க அறிஞருடைய முடிவு நிலை இஸ்லாமாக ஆனது. அப்ப அது உள்ள போய் என்ன பார்த்தா, எத்தனையோ மீன் வகைகள், நம்முடைய அறிவுக்கு புரிவதல்ல, எத்தனையோ மீன் வகைகள், ஒன்னு ஒண்ணு 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 எத்தனை, அதாவது மீன்களை திங்கக்கூடிய மீன், மீன்களுக்கு தேவையான உணவுகள், அந்த பாத்திகளை கடித்து திங்கக்கூடிய மீன், இன்னும் இப்படி ஒரு ஒரு கலர்ல, மஞ்சள் கலர், பச்சை கலர். நம்ம துணியால ஒரு தடவை மெட்ராஸ்ல இருக்கும் போது அந்த மீன் மார்க்கெட்டுக்கு ஒருத்தர் கூட்டு போனார், அப்பதான் முதல் தடவையா நாட்டத்தை போய் சரிச்சிருக்கேன். உள்ள போய் பார்த்தோம், மெட்ராஸ் மீன் மார்க்கெட்டுக்கு போன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய மீன் மார்க்கெட், பக்கத்துல பூ மார்க்கெட், பக்கத்துல மீன் மார்க்கெட், இந்த ரெண்டு கலந்து அடிக்கும் வாடை, ஒரு வித்தியாசமான வாடை, அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியலன்னா போய் மெட்ராஸ்ல இறங்கி இப்படி போகும்போது போயிட்டு போங்க. அப்ப அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மீனை பார்த்து இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை, அப்படி ரவுண்டு கவுத்து வச்சது மாதிரி இருந்துச்சு, அது வால் வந்து 1.5 அடியில் நின்னுகிட்டு இருந்துச்சு, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னார், இப்படி கவுத்து வச்ச முட்டை மாதிரி ஒரு மீன் அப்படி கிடக்கு, திருக்க திருக்க மீன். இன்னொரு மீனை பார்த்தா வாழன்னா அதுனா இதுனா எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் தெரியுது, ஆனா எதை எதையும் நம்மளால இனம் பிரிச்சு அறிய முடியவில்லை, அத்தனை வகையை அங்க கொட்டி வச்சிருக்கான். இது நம்ம கைக்கு அகப்படுறது, நம்ம ஆளுக போய் பிடிச்சிட்டு வர்றது, இன்னும் இது இல்லாமல் உலக அந்த கடலுக்குள்ளே எத்தனை மீன்கள் ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறதோ நமக்கு தெரியாது. இப்ப இதுக்கெல்லாம் ரப்பு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த குட்டிகளை அங்க ஈன வைக்கிறான், அதற்கென்று அவன் பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். நம்ம அறிவுக்கு பொருந்துதா, நம்மளால சிந்திக்க முடியுதா, நம்மளால உணர முடியுதா? உனக்கு சோத்துக்கே நீ தலையில நின்னாலும் ஒருவேளை சோத்துக்கு என்ன பாடுபடுகிறாய், ஆனால் ஒன்றுமே இல்லாத மீன்கள் எத்தனை மீந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பூரா உணவு அளிப்பவன் யார், நாம் சொல்லுகிறார். இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னா, ரப்புல் ஆலமீன், இவற்றை எல்லாம் நாம் பாதுகாக்கிறோம், மனிதரை நீ விளங்கிக்கொள். ஆலம் என்று சொன்னால் உன்னையும் உன் பக்கத்து வீட்டுக்காரர் மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த வானம் மட்டுமல்ல, இந்த பூமி மட்டுமல்ல, இந்த கடல் இருக்கிறது அது ஒரு பெரிய உலகம், அதற்கு நாம் சாப்பாட்டு கொடுக்கிறோம். அதே சொல்லும் போது சொன்னாங்க, தஃசீர்கள்ல விளக்கும் போது, கிதாபுகள்ல எழுதும் போது எழுதுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரப்பே, இந்த ரட்சகரிப்பது என்ற இந்த தன்மை ஒரு நாள் எனக்கு கொடு, மனுஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுங்கிற அந்த தன்மை ஒரு நாள் என்கிட்ட உண்டு, நான் செஞ்சு பார்க்கிறேன். அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதுல அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பறக்கிற சக்தியை கொடுத்திருந்தான், பல மாத காலத்துல அப்படி பறந்து போயிட்டே இருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா நிறைய அந்த அது முஅஜிஸாத்துகளை கொடுத்திருந்தான். இப்ப அவங்க காத்திலே பறந்து போய் இப்ப என்ன செஞ்சாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, இந்த கடலை வேண்டாம் பாருங்க போய். இப்ப என்ன செஞ்சாங்க, சரி நான் சாப்பாடு கொடுக்க போறேன், நீங்க இங்கே கொண்டு போய் கொண்டு போய் பெரிய பெரிய மூட்டைகள்ல ஜின்களை வச்சு கொண்டு போய் கொட்டினாங்க. சாப்பாடு எல்லா மீனும் வந்து வந்து திங்கிது, அதுல பெரிய பெரிய மீன்கள்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சிருச்சு, கொட்டி கொட்டி பார்த்தாங்க, என்ன இவ்வளவு சாப்பிடுது, சரி இன்னைக்கு வேலையை நம்ம முடிச்சிட்டோம், இவ்வளவு கொட்டி கொடுத்துட்டோமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒண்ணு. அதுல நல்லா சாப்பிட்ட பெரிய மீன் சொல்லிச்சான், ரப்பே இன்னைக்குதான் என் வாழ்நாளையில ஒருங்காவே சாப்பிடல, பாதி மூட்டையை உள்ள தள்ளிட்டு அது சொல்லிச்சான், ரப்பே இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ஒழுங்காவே சாப்பிடல, எனக்கு பசிக்குது. அப்ப மத்த மீனுடைய கதைகள்லாம் என்ன, அப்ப அதை பார்த்துட்டு சொன்னாங்க, ரட்சகனே உன் நிலை வேறு, இப்ப புரிந்து கொண்டே நீ எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்று எங்களால் விளங்க முடியாது, எங்களால் புரிய முடியாது, எங்களால் அதை எங்களுடைய இதயத்தில் கூட கொண்டு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி உன்னுடைய ஆட்சி. நீ ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறாய், எல்லாம் தானாக இயங்குறது, எல்லா மீனுக்கும் பசி இல்லாம போகுது. எத்தனை மீன் செத்து அங்க கடல்ல விழுந்து வந்துச்சு, இல்ல மனுஷன் தான், எத்தனை பேர் சோறு இல்லாம செத்து போயிட்டான், எல்லாம் நல்லா சாப்பிட்டு. எத்தனையோ புற்பூண்டுகள், எத்தனையோ விஷயங்கள் உலகத்திலே நடக்கிறதே இதெல்லாம் சொல்லுகிறான். இந்த உலகத்திலே நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நாம் தான் ரப்பு. அதை வச்சு எல்லாம் அறிமுகப்படுத்தலாம் அந்த சமுதாயத்துக்கு. நீ என்னை புகழ வேண்டும், ஏன் புகழ வேண்டும், இந்த உலகத்தாருக்கு நான் ரப்பாக இருக்கிறேன். ரப்பாக இருக்கிறேன், எப்படி இருக்கேன், அதை படைத்தேன், அதை பரிபாலிக்கிறேன், அதற்கு நான் உழவு கொடுக்கிறேன், அதை சீரான நிலையிலே வைத்திருக்கிறேன், அது கடைசி நிலை வரை வைத்திருக்கிறேனே. இப்ப சொல்றா நன்றி ஏங்கிறான். இப்ப இதை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் சொல்லுகிற போது அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு கொடுக்கிற அர்த்தம் வேறு. இதை புரியாமல் திரும்ப திரும்ப 1,000,000 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலும் அது வேறு. அப்ப இன்னும் தப்சீர்கள் எழுதும் போது இதற்கு விளக்கம் சொல்றாங்க. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த அல் ஆலம் என்பதற்கு, உலகம் என்பதற்கு இந்த ஆயத்தையும் சொல்லி விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கான், நீங்கள் அறியாததையும் அவன் படைத்து வைத்திருக்கிறான். ஏதோ உலகம் அப்படி நடக்கிறது என்பதெல்லாம் உனக்கு தெரியணும், இந்த பார்த்து தெரிஞ்சிச்சு. ஒரு அதாவது ஒரு இறைவனை நம்பாத ஒருவர், இறைவனை மறுப்பவர், எந்த இறைவனும் உலகத்தில் கிடையாது, எல்லாம் இயற்கைவாதி. அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான், நம்பித்தான் நான் பார்ப்பேன். சரி, இத்தனை ஆண்டு காலம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஸ்பேஸ் அப்படின்னா மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அது அதுவரை அவர் நம்பவில்லை. ஆனால் இன்னைக்கு கொண்டு போய் அங்கே ராக்கெட்டை நிறுத்தி அதற்கென்று ஒரு ஆய்வுக்கூடம் அமைத்து பின்னாடி நம்பாம இருக்க முடியுமா? அப்ப நம்முடைய அறிவுகள் இருக்கிறதே ஹுதூத், மஹ்தூதி, அதற்கென்று ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்கு மேல மனிதனால சிந்திக்க முடியாது. இப்ப ராக்கெட்டையும் மேல உள்ள அதாவது விண்வெளியையும் பற்றி சொல்லுகிற போது நமக்கு பாதி பேருக்கு மண்டை கிட்டுகிட்டு நாடு, என்ன நடக்குது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வேண்டாம் போய் இட்லி சாப்பிட்டு வாங்க அப்பதான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல இட்லி வைக்க போறதா சொல்லிட்டு இருந்தேன், நிலால வச்சு இட்லி வைக்க போறோம், தேவைப்பட்டவரும் வந்து சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த என்ன நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இருக்கும் ஸ்பேஸ்னா, எப்படி இருக்கும், என்ன இருக்கும் நமக்கு தெரியாது. அப்ப இதை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், மனிதனை நீ நினைத்துக் கொண்டிருக்கத நீ பார்ப்பது, நீ தெரிந்து கொள்வது உனக்கு அறிவுக்கு உட்பட்டதுதான், அல்லாஹ்வினுடைய படைப்பினம் என்று முட்டாத்தனமா முடிவு பண்ணிடாத. இதை விட எத்தனையோ இருக்கு, அதை உன்னால் தெரிந்து கொள்ளவும் முடியாது, உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது, உன்னால் பார்க்கவும் முடியாது. அந்த வலைக்குள்ளே நீ வரமாட்டேயே, அப்படி நாம் படைத்து வைத்திருக்கிறோம். இப்ப சொல் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப சொல் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நம்ம எனக்குத்தான் உரித்தானதுன்னு இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னும் ஒரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில படிக்கும் போது படிச்சேன், அதுல உலகத்தை பத்தி ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த உலகம் அப்படின்னா என்ன, இதனுடைய இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில ஒருத்தர் தன்னுடைய அதாவது விஞ்ஞான வெளிப்பாடாகவோ அல்லது ஏதோ ஒரு முறையில் அவருக்கு கிடைச்ச அந்த குறிப்புகளை வச்சு எழுதியிருந்தார். அப்ப சொன்னார், இந்த உலகம் என்பது ஒரு புள்ளி. அவர் அதில் எழுதியிருக்கார், இந்த உலகம் நாம் பார்க்க வானம் பூமி எல்லாம் சேர்த்து ஒரு புள்ளி. இதே போன்று 100 கோடி புள்ளிகளின் மொத்தம் தான் பிரபஞ்சம். 100 கோடி இந்த உலகம் இருக்கிறது ஒரு புள்ளி. இதே போன்று 100 கோடி புள்ளி சேர்ந்துச்சுன்னா தான் அது பிரபஞ்சம். எப்படி இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், சும்மா சாதாரண நம்ம பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த ஊரும் நல்ல ஊர் இல்லைங்க, கடையநல்லூர் தவிர அப்படின்னு யார் சொல்லுவாங்க, கடையநல்லூர் காரங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊரும் நல்லது இல்லைங்க ஆவூரை தவிர அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏன்னா சீசன் நல்ல சீதோஷன் நிலையெல்லாம். இப்ப அப்படி எப்படி எந்தெந்த ஊருக்காரங்க எந்தெந்த ஊருக்கு, அதெல்லாம் பண்ணதுக்காரங்க அதெல்லாம் பண்ணதுக்கு, எல்லாரையும் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா போனவனே ஜட்டை பிடிக்கா திண்ட பிடிக்கா பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம தாவூதில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெரம்பூர் வந்து அவளுக்கு அருமையான ஒரு நச்சு ஊர். இப்ப இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யார்ட்டையாவது போய் கேளுங்க, எந்த ஊருங்க துணியால துணியால எந்த ஊருங்க நல்லது, காயல்பட்டின மாதிரி வராதுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. சரிங்க பரவாயில்ல, இப்ப காயல்பட்டதுக்காரங்களா ஒரு 10 பேர் சேர்ந்தாச்சு, இப்ப சொல்லுங்க எந்த ஊருங்க நல்லது, காயல்பட்டம் தாங்க, எந்த இடங்க நல்லது, எங்க தெரு தாங்க சூப்பர் தெரு நச்சுன்றது. சரி தெருக்காரங்களா சேர்ந்தாச்சு, இப்ப சொல்லுங்க என் வீடு தாங்க சூப்பர் வீடு, மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கேன் பாருங்க, ஜிம் ஜிம்னு இருக்கும் அப்படின்னு. இது மனிதனுடைய இயற்கை தாட்டு, சும்மா உட்காந்து பேசிட்டு உட்கார்ந்து இருக்கும் போதே இப்படித்தான் சொல்லும். சரி ஒருத்தர் சொல்லிட்டார், கடையநல்லூர்ல என் தெரு தான் சிறந்த தெரு, என் வீடு தான் சிறந்த வீடுன்னு. இப்ப மேப்ப விரிச்சு போட்டாச்சு, என் வீடு பங்களாங்க, 25 லட்சம் கொடுத்து கேட்டேன், 25 லட்சம் கொடுத்து கேட்டேன், மேப்ப விரிச்சு வச்சாச்சு. அத்தா உங்க ஊட காட்டுங்களேன் கொஞ்சம், அந்த மெட்ராஸுக்கே புள்ளி போட்டிருக்கான், மேப்பில் மெட்ராஸுக்கே புள்ளி போட்டிருக்கான். இதில் இவங்க கடையநல்லூரை எங்கே தேடி, அதுக்கு பின்னாடி அதில் இவங்க தெருவை தேடி, அதில் இவங்க வீட்டை தேடி எங்கே காட்ட முடியும்? உங்கள் 25 லட்சம் ரூபா அப்போ எங்கத்தா காணலியோ? அப்ப இப்ப இதுல பாருங்க, ரப்பு சொல்ற அதாவது அந்த சயின்ஸ், அந்த சயின்ஸ் தான் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம்ங்கிறது ஒரு புள்ளி. இதே மாதிரி 100 கோடி புள்ளிகள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம், 100 கோடி புள்ளிகள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். அப்ப இந்த உலக கணக்கு எங்க வரும்? இப்ப அதுல மெட்ராஸ் எந்த கணக்குக்கு வரும்? அப்போ ஊடு எங்க போச்சு? சகோதரர்களை, உங்களுடைய அறிவை கொஞ்சம் பெரிய விடுங்கள். அல்லாஹ் யாரு? அவன் என்ன மகத்துவம் உடையவன்? அவன் எதற்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்னான்? அப்போ ஊடு எங்க இருக்கு, நீ எங்க இருக்கு? இன்னும் சொல்லும் போது அந்த கட்டுரையில் எழுதும் போது சில விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த ஒரு புள்ளிக்குள்தான் வானம் இருக்கிறது, அந்த ஒரு புள்ளிக்குள்தான் பூமி இருக்கிறது, அந்த ஒரு புள்ளிக்குள்தான் நட்சத்திரம் இருக்கிறது, அந்த ஒரு புள்ளிக்குள்தான் எத்தனை கோளங்கள் எல்லாமே இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெருசு! அப்ப 100 கோடி புள்ளிகள் எங்க போச்சு? அப்புறம் இன்னும் சொல்லும் போது சொல்றாங்க, அதாவது சோலார் சிஸ்டம் இருக்கிறதே அது அப்படி மொத்தம் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சோலார் சிஸ்டம். சூரியன் இருக்கிறதே சூரியன் தன்னுடைய கோள குடும்பங்களோட 9 கோளங்கள் நம்ம படிச்சிருப்போம். அதாவது பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நம்ம பல்வேறு அறிவு அந்த அறிவியல் புத்தகங்களில 9 கோளங்கள் இருக்கு, சனி இருக்கு, ஞாயிறு இருக்கு, நெப்டியூன் இருக்கு, புல்லட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 கோளங்களை நமக்கு அப்படி வட்டம் வட்டமா போட்டு படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. 9 கோளங்கள் இதுல சூரியன் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவன், சோலார் சிஸ்டம். அதுக்குதான் சோலார் சிஸ்டம்னு பேர் வச்சான். இப்ப அந்த 9 கோளங்களையும் சேர்த்து ஒரு புள்ளி. அந்த சூரியன் என்ன செய்கிறது? பிரபஞ்சத்தை, அந்த உலகத்தை மொத்த இருக்கக்கூடிய 100 கோடிகளையும் மையமாக வைத்து இப்ப சூரியன் சுற்றுகிறது. இது சயின்ஸ் சொல்லி தருது நமக்கு. சயின்ஸ் என்ன சொல்லி தருது? சூரியன் பூமியை, அதாவது எல்லா கோளத்தையும் மையமாக வைத்து சுத்தி, அதாவது பிரபஞ்சத்தை மையமாக வைத்து சூரியன் சுத்தி கொண்டிருக்கிறது. சூரியனை பூமி சுத்தி கொண்டிருக்கிறது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுத்தி கொண்டிருக்கிறது, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே சேர்த்து சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப சொல்லும் போது சொன்னாங்க, அப்படி சுத்திச்சுன்னா இந்த சூரிய குடும்பம் இருக்கிறதே அது சுத்தும் போது எந்த அளவுக்கு சுத்துதுன்னா 20 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. 20,000 மைல் வேகத்துல சுத்துது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, 50-100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 150-200 தாண்டும் போது, இங்க இருந்து சார்ஜா இங்க இருந்து அபுதாபி ரோட்டுக்கு போகும்போது வண்டி நம்ம கை கண்ட்ரோல்ல கிடையாது. 200 கிலோமீட்டர் தாண்டிடுச்சுன்னா நல்ல பிரேக், நல்ல ரோடு, நல்ல பெட்ரோல், என்ன வேண்டாம் செய்ய முடியும். ஆனா 150-200 பேருச்சுன்னா கண்ட்ரோல் கிடையாது. ஏதாவது லேசா வந்து தவார்னா குட்டிக்கரனா டம்மா 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 அடிச்சு எங்கேயோ போய் விழுந்துடும். 20,000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னா ஏதாவது விலங்குதான். 20,000 மைல்னா என்னங்க வேகம்? அப்ப எப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்? அப்ப அதுல என்ன செய்யுது பூமி? அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே 20,000 மைல் வேகத்தில் தன்னையும் தன்னுடைய அந்த குடும்பங்களையும் சுத்தி கொண்டு இந்த முழு பிரபஞ்சத்தை அப்படி ஒரு சுத்து சுத்தி வர்றதுக்கு 22.5 கோடி ஆண்டுகள் ஆகுமா? அல்லாஹு அக்பர். நம்முடைய அறிவுக்கு விளங்கல்ல. எத்தனை மைல் வேகத்தில்? 20,000 மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அப்படியே வேகமா சுத்தி வந்துச்சுன்னா 22.5 கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தை சுத்தி முடிப்பதுக்கு. அப்படின்னா பிரபஞ்சம்னா எவ்வளவு? அப்ப நீ எங்கே இருக்கிறாய்? இப்பதான் கேள்வி. நீ எங்கே இருக்கிறாய்? நாஷை, ஒரு தூசி, எதுவுமே கிடையாது. இந்த ரப்புல் ஆலமீனுடைய படைப்பினயத்தை பற்றி மனிதன் விளங்கியதே இவ்வளவுன்னா, மனிதன் விளங்கி ஆராய்ச்சியின் முடிவுகளே இவ்வளவு அப்படின்னு சொன்னா, ஆராய்ச்சி இல்லாத அல்லாஹ் சொல்லுகிறானே, ஓ யஹ்லுக்கு மாலா தஅலமூன், நீங்கள் அறியாத கோடான கோடியை நாம் படைத்து வைத்திருக்கிறோம். இப்ப தப்சீர்ல விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், ஒரு தப்சீர்ல சொல்லப்படுகிறது, ஸ்பேஸ் இருக்கிறது, அதிலும் பல மனிதர்கள் வாழலாம். மேல வானத்துக்கு மேல எந்த பகுதியும் தெரியாது, அதிலே கூட மனிதர்கள் வாழ முடியும். மனிதன் கேட்கலாம் இதுக்கு ஒரு கேள்விக்கு, அவர் பதில் சொல்லுகிறார். அதாவது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்னால், 700 ஆண்டுகளுக்கு நம்முடைய இஸ்லாமிய ஆண்டிலே 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு பெரிய ஒரு கடல் வந்தார். அவர் வந்து தஃப்ஸீரே கபீர் என்று, கபீர் என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை எழுதினார். தஃப்ஸீரே கபீர் இன்னைக்கு இருக்கு. அவங்க பேரு இமாம் ராசி என்ற பெயர். இமாம் ராசி என்ற பெயரை கொண்ட தஃப்ஸீருக்கு, குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய தஃப்ஸீரே கபீர் என்று சொல்லுகிற கிரந்தத்தை எழுதியவர்கள். அதுல எழுதியிருக்கிறது குர்ஆன். இப்ப துனியால தஃசீர்களை பார்த்தா விதவிதமா இருக்கும். ஒருத்தர் எழுதும் போது ஒன்லி கிராமரை மட்டும் அடிப்படையாக வச்சு எழுதியிருப்பார், இன்னொருத்தர் எழுதும் போது ஹதீஸ்களை மட்டும் அடிப்படையாக வைத்து எழுதியிருப்பார், இன்னொருத்தர் தஃசீர் எழுதும் போது ஆயத்து ஆயத்து எப்படி லிங்க் ஆகுதுன்னு வச்சு எழுதியிருப்பார். இப்படி பல விதங்கள்ல எழுதும் போது அவர் சயின்ஸை மட்டும் அடிப்படையாக வைத்து எழுதினார். சயின்ஸை மட்டும் அடிப்படையாக வச்சு இந்த அல்ஹம்துலில் ரப்புல் ஆலமீன் என்பதற்கு கொட்டி இருக்கிறார் தன்னுடைய விளக்கத்தை. அதுல எழுதும் போது எழுதுகிறார், சொல்லுகிறார்கள், ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாத காலத்துல இன்னும் 780 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வந்து அதை எழுதுகிற போது ஸ்பேஸ் என்னன்னே தெரியாது மனிதனுக்கு. அந்த நேரத்தில் அவர் எழுதுகிறார், இந்த வானத்திற்கு மேலே ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் உங்களை போன்று வாழலாம் மற்றவர்கள். அப்ப சில பேர் கேட்டாங்க, இந்த வானத்தின் மேற்பகுதி இப்படித்தான் இருக்கும்னு யார் சொல்ல முடியும்? அங்கு இருட்டு இருக்கலாமே, அங்கு காத்து இல்லாமல் இருக்கலாமே, அங்கு போர் போடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாமே, தண்ணி கிடைக்காமல் இருக்கலாமே. சொன்னப்ப அவர் சொன்னார், எந்த ரப்பு இந்த உலகத்திலே உங்களுக்கு காற்று தேவைன்னு வச்சானோ, எந்த ரப்பு இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்றால் தண்ணி குடிக்கணும்னு வச்சானோ, எந்த ரப்பு இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்றால் சாப்பிட வேண்டும் என்று வைத்தானோ, அந்த ரப்புக்கா அந்த தண்ணி குடிக்க முடியாம ஒருத்தனை வாழ வைக்க முடியாது, அந்த ரப்புக்கா ஒருத்தனுக்கு மூச்சு இல்லாம வாழ வைக்க முடியாது. இப்படி 1000 உலகங்கள் அங்கு இருக்கிறதுன்னு கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்னே தன்னுடைய தஃப்ஸீரே கபீர் என்று சொல்லுகிற அந்த கிதாபிலே இமாம் ராசி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். இப்ப அவங்க சொல்லும் போது இன்னும் பல்வேறு விளக்கத்தை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அவங்களுடைய கருத்தா ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, அபு சயீதின் குதிரி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் இருக்கிறது 4000 இருக்கிறது, 40,000 இருக்கிறது உலகம் என்பது. இந்த உலகம் நீங்கள் பார்ப்பது இருக்கிறதே மகரிப் மஷ்ரிக், அடைவது அதாவது உதிப்பது, சூரியன் உதிப்பது அடைவதில் இருந்து ஒரு உலகம், மீது எல்லாவற்றையும் பற்றி யாருக்கும் தெரியாது, மனிதனுக்கு தெரியாது. ஆனால் இதே போன்று 40,000 உலகங்கள் இருக்கிறது, அங்கே வாழக்கூடியவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அங்கு என்ன நடக்கிறதோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர்கள் சொல்லும் போது இதற்கு தஃப்ஸீர் சொன்னார்கள். அப்ப அதுல எழுதும் போது தஃப்ஸீரில் கபீரில் அவர்கள் எழுதுகிறார்கள், காற்று என்பது நமக்கு தான் தேவை, ஸ்பேஸ்ல போகும்போது அந்த மூக்களை வச்சு காற்று அடைச்சிட்டு போனோம்னு மனிதனுக்கு தான் தேவை, அங்க இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தேவை இல்லாமல் ஆக்கி வைத்திருக்கலாம். இன்னும் பார்த்தோம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பறக்கும் தட்டு பறக்கும் தட்டுன்னு, ஒரு 10 பேர் வந்து அங்கிருந்து இறங்கினாங்க, இங்கே உள்ளது அப்படியே நடந்துச்சு, திடீர்னு குட்டை மனிதர்கள் வந்தார்கள், பறக்கும் தட்டு வந்துச்சு, அப்ப அப்ப என்னமெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பறக்கும் தட்டுன்னா என்ன, இந்த குட்டை மனிதர்கள்னா யாரு, குடிச்சாங்க செத்து போயிட்டாங்க, இது வதந்திகளோ என்னவோ, ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே என்னமோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இதெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை இதிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ அமெரிக்காவில ஒரு மிகப்பெரிய நாசாவில வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஜான் கிளைன் என்று சொல்லுகிறவர், சொல்லுகிறது அவருடைய பெயர் ஜான் கிளைன் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர் என்ன செஞ்சார், ஸ்பேஸை பற்றி ஆராய்ச்சியில ஈடுபட்டார், மேல போயிட்டு வந்தார், ராக்கெட்லும் போனார், போய் அந்த விண்கலங்கள் அங்கு என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் போய் பார்த்தார், பார்த்து அங்க இருக்கிற வேலைகள் பலதான் நடத்தினார், என்னென்ன போட்டோ பிடிச்சி அனுப்புறது பல்வேறு நிலைகளை, ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் மேல போயிட்டு வந்தார். ஸ்பேஸ் போயிட்டு வந்துட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், போயிட்டு வந்த உடனே அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப சொல்லும் போது சொன்னார், நான் ஸ்பேஸ் அந்த ஒன்றுமில்லாத அந்த அந்த இடத்தை, வெற்றிடத்தை போய் மேலே வானத்திற்கு மேல் உள்ள பகுதியிலே பார்த்தேன், அப்ப அதிலே பல்வேறு ஆச்சரியங்கள் பொதிந்திருக்கிறது, அது எவ்வளவு இருக்கும்னு கணக்கு இதுவரை நம்மால வரையறுக்கே வர முடியல. அவர் சொன்ன வார்த்தை, இதுவரையும் கணக்கு வரையறுக்குள்ளே நம்மால இந்த ஸ்பேஸ் இவ்வளவு தூரம் தாயா, இப்ப துணியா இருக்குன்னா இந்த முகட்டுல மலேசியா அந்த அதே போன்ற அந்த சின்ன சின்ன குட்டி தீவுகள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சைடு போனா அமெரிக்காவோட முடிஞ்சு போச்சு, இப்படின்னு நம்மளால் வரையறை செய்ய முடியாது, அது எவ்வளவுன்னு இன்னும் நம்முடைய அறிவுக்கு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நமக்கு தெரியவில்லைன்னு சொன்னார். இப்ப இது என்ன, இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இமாம் ராசி அவர்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியாம உட்கார்ந்து எழுதுனாங்க, ஆனா இன்னைக்கு போயிட்டு வந்து சொல்றான், இன்னைக்கு போயிட்டு வந்து நம்ம கண் கூட பார்க்கணும், போயிட்டு வந்து அனுபவிச்சுட்டு வந்து சொல்றான், புரிய முடியவில்லை, எங்களுடைய அறிவு இவ்வளவுதான் வேலை செஞ்சு மேல வரையும் போனோம், அதுக்கு மேல தெரியவில்லை. அப்ப அல்லாஹ் இதை கொடுத்திருப்பது தன்னை அறிய வைப்பதற்கு, காலம் போற போக்க பார்த்தா என்ன வேண்டுமானாலும் மனிதன் செய்யலாம், கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ரோபாட் வந்துருச்சு, என்ன நிலையை தான் அடைய முடியுமோ மனிதன் அடைந்து கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுறான், தம்பி நீ இப்ப இருந்தா திடீர்னு என்ன மறுத்துருவே, அப்ப கொஞ்சம் மேலவா, இன்னும் கொஞ்சம் மேலவா. அப்ப மேல வந்து பார்க்கும்போது ஐயைய நம்முடைய அறிவுக்கு மீறி என்னமோ நடக்கிறது. அப்ப சொன்னார், ஏதோ ஒரு பொருள் இருந்து இவற்றை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவனை தவிர அவனுடைய படைகளை யாரும் விளங்க முடியாது. இன்னொரு இடத்துல சொன்னாஹரி, அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களால் படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் ஒரு வார்த்தை. ஒமா கதருல்லாஹா, அல்லாஹுவை நீங்கள் கண்ணியப்படுத்த முடியாது. ஹக்க கதிரி, எந்த அளவுக்கு. மேனேஜர் வர்றாங்க, அப்ப அவருக்கு பிஸ்கட், குட் டே பிஸ்கட், சாயா காஃபி. அவர் லெவல் முடிஞ்சு அது பெரிய ஆள் வர்றாரு, விசி வர்றாரு. அப்ப அதை விட 10 ரூபா பிஸ்கட் வாங்கி வச்சிருந்தா 15 ரூபா பிஸ்கட். காபி, டீ இடத்துல காபி ஒரு பேர். இப்ப இந்த ஒரு மேனேஜர்னா இந்த அளவுக்கு கண்ணியம், விசினா இந்த அளவுக்கு கண்ணியம். சரி, விசியும் வரல, மேனேஜரும் வரல, ஷேக் முகமது வந்து இறங்கிட்டார் அப்படின்னா அந்த தடாபுடாலான விருந்துகள். அப்ப இவங்களுடைய கண்ணியம் இந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். இவர் வந்தா இப்படித்தான் நடந்துக்கணும், நம்ம சும்மா போவோமா, நம்ம கம்பெனிக்கு திடீர்னு ஷேக் முகமது அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அவர்களுக்கு வந்து மிக உயர்ந்த ஸ்தானத்தையும் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிந்து அவர்களுக்கு பல்வேறு இன்னும் ஆயுளை அதிகப்படுத்தி தருவானாக. இப்ப இவர் வந்துட்டா கம்பெனிக்கு வந்த உடனே நம்ம எப்படி சும்மா போறோம், நம்ம கூட வேலை பார்க்கிறவர் அல்ல மேனேஜர் வர்றப்ப போறப்ப அப்படி திரும்பிட்டு போவோமா? சும்மா எங்கேயோ வர்றதுனால இங்கே நினைச்சு ஒரு செலாம் போட்டுருவோம். ஏன் செலாம் போடுற? ஷேக் முகமதுக்கு செலாம் போடுறதுனால உனக்கு என்ன, பக்கத்தில் உள்ளவனுக்கு போட்டா எதே நன்மையும் அதே நன்மை தான் ஷேக் முகமதுக்கு போட்டாரு. எதுக்கு அங்க மட்டும், எதுக்கு அந்த செலாம்? ஒரு கண்ணியமான மனிதர், எல்லாரும் மதிக்கிறாங்க, எல்லாரும் அவரை பிரியப்படுறாங்க. இன்னைக்கு அங்கிருந்து நம்மள இந்தியால இருந்து விரட்டி விட்டு இங்க வந்து உட்காந்து நம்ம நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த மனுஷன் கையெழுத்து போட்டு நம்மள போனா போயிட்டு போகுதுன்னு தலையில வெட்டி விட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்ப செலாம் சொல்லுவோம். இப்ப அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லுகிறான், அல்லாஹுவினுடைய கதிர் அளவுக்கு நீங்கள் அவனை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹுவினுடைய சக்தி அளவுக்கு, அவனுடைய கண்ணியத்தினுடைய அளவுக்கு உங்கள் கண்ணியம் நிறைவு பெறாது. ஏ அப்படின்ட்டு அல்லாஹ் அதுக்கு பதிலையும் சொல்றான், இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஏழு வானங்களையும் அப்படி ஒரு சுருட்டு சுருட்டி இப்படி தள்ளிடுவோம், கீழே தூக்கி வச்சிருவேன். மனிதனை இப்ப விளங்கு நாயார். அல்லாஹ் சொல்றான், என் கண்ணியத்தை நீ முழுமையாக கண்ணியப்படுத்த முடியாது. என்னுடைய ஆழங்கள், என்னுடைய உலகம் எத்தனை இருக்குன்னு ஒன்னால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக், அல்லாஹ்வினுடைய ஜுனூத், அல்லாஹ்வினுடைய படையை உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. உன் அறிவு எட்டாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்படி விளங்க அல்லாஹ் யாரு அப்படின்னு நீ விளங்கணும் நினைச்சா, கியாமத்துடைய நாளையிலே முழு பூமி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இதெல்லாம் சேர்த்து இதுல உள்ள கடல்கள் எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு குடி பிடிச்சா அல்லாஹ்வினுடைய ரப்பினுடைய கைக்குள்ளே வந்து விடும். இந்த வானத்தை ஏழு வானங்களையும் சுருட்டி அப்படி தள்ளனா கீழே போயிடும். நான் தான் ரப்ப, இப்ப விளங்கு என்னங்கிறான். இது எதுக்கு? மனிதர்களுடைய அறிவு இவ்வளவுதான் புரிஞ்சு, மனிதர்களுடைய அறிவு இவ்வளவுதான் புரியும். அதாவது எவ்வளவு பெருசுங்க உங்களுடைய ஊடு இருக்கும் அப்படின்னா, சிட்டி சென்டர் பெருசுல இருக்கீங்க. ஏன்னா லேண்ட்மார்க், ஒரு மனுஷனுக்கு சொன்னா இவ்வளவுதான். அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசுல நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் 25 வருஷமா துபாயில இருக்கேன், என்ன சேர்த்து வச்ச சிட்டி சென்டர் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்கேன். அப்ப எதுக்கு சிட்டி சென்டர் சொல்லணும்? உதாரணம் எப்படி இருக்கும், என்ன துபாயில உள்ள ஆளுகளுக்கு சிட்டி சென்டர் தெரியும். இங்க இருந்து ஊருக்கு போயாச்சு, ஊரு கடையநல்லூர்ல இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் உள்ள ஏதோ ஒரு கோட்டை சின்ன ஊர். அப்ப அங்க போய் உட்காந்துட்டு அவர் கேக்குறாரு, உங்களுக்கு என்ன அங்க சொத்துருது? நம்ம துபாய் மாப்பிள்ள சொல்றாரு, எனக்கு சிட்டி சென்டர் அளவுக்குன்னா அவன் செருப்பால் அடிப்பான். முதல்ல சிட்டி சென்டர்னா என்னன்னு சொல்லுவோம், துபாயில உள்ள நமக்கு தெரியும். இப்ப மனிதனுடைய அறிவுக்கு தோதுவாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பார்க்கிறாயே பூமி, அதெல்லாம் ஒரு குடி. நீ பார்க்கிறாயே வானம், உன் கண்ணுக்கு தெரிந்து தெரியாது எவ்வளவு பெருசு இருக்கு. நீ பறந்து 5.5 மணி நேரம் வர்ற அமெரிக்காவுக்கு 12 மணி நேரம் பறந்து போறிய, இதெல்லாம் அப்படி ஒரு அவன் தமிழ்தான் உள்ள வந்துடும். இப்ப புரிந்து கொள் நான் யார் என்று, என்னுடைய வல்லமை என்று என்ன என்று, நான் எவ்வளவு பெரியவன் என்று, என்னுடைய குதிரத் என்ன தான் என்ற என்னுடைய அந்த நிலைமையை நான் அங்கே வெளிப்படுத்துகிறேன். மனிதா மண்டைய சாயி, கணம் கொண்ட மண்டைகளுக்கெல்லாம் அங்கே அடி விழுகிறன். இதுதான் நான். அப்ப இதே போன்று இன்னும் சில ஆயத்துகள் அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது சொல்லுகிறார். உதாரணத்துக்கு சொல்லி காமிச்சான், ஃபிரௌன் இருக்கானே, ஃபிரௌன் மூசா அலை இஸ்லாத்துல வந்து கேட்டான். மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க, நான் வந்து ரப்புல் ஆலமீனுக்கு தான் பயப்படுவேன், வேற யாருக்கு, நீ எல்லாம் சும்மா சொத்து அப்படின்னாங்க. உடனே கேட்டுக்கான், உமா ரப்புல் ஆலமீன், மூசாவே என்னமோ ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன்கிறியா அப்படின்னா யாரு, உமா ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமை அந்த இடத்துல அல்லாஹ் பேச வைத்ததாக திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், கால உமா ரப்புல் ஆலமீன் قال فرعون وما رب العالمين قال رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين அப்படினு சூரத்து ஷுஅராவினோட 23வது ஆயத்திலே ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொல்லி தரான். அப்ப ஃபிரௌன் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் அந்த இடத்துல மூசாவின் வாயிலாக பதிலளிக்கிறான். என்ன சொன்னா, قال رب السماوات இந்த வானத்துக்கெல்லாம் சொந்தக்காரன், இந்த பூமிக்கெல்லாம் சொந்தக்காரன், இந்த பூமிக்கு இடையிலே உள்ள எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் தான். இப்ப ஃபிரௌன் என்ன சொன்னா, இந்த மிசிர் இருக்கிறதே மிசிர், இது என்னுடைய ஊர், இதனுடைய அடியிலே ஓடுகிற நதிகள் இருக்கிறதே என்னுடைய நதிகள், இந்த மிசிரிலே வாழுகிற மக்கள் எனக்கு அடிமைகள் அப்படின்னு சொன்னான். இப்ப அவனுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், உமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்னா என்ன, நான் எதற்கு தலை சாய்க்க வேண்டும் அவனுக்குன்னு கேட்டவொடனே அந்த இடத்துல நபியை வைத்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான், ரப்பு சமாவாத் வானத்தின் ரகசகம், நீ உன் ஊருக்கு தான் ரச்சேன் ஆனா அவன் வானத்துக்கே ரச்சேன், இந்த உலகத்திலே இடையில இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அவன் தான் ரட்சகன், நீ நம்பினால், நீ நம்பினா நம்பிக்கை, இதுதான் நம்ம அட்ரஸ் டெபினேஷன் கொடுத்துட்டோம், இதே அதுக்கு மேல உன்னுடைய பிரியம் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே மூசாவை வைத்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து ஃபிரௌனுக்கு அந்த இடத்திலே பாடம் நடத்துகிறான். அப்ப இமாம் ராசி அவர்களுடைய கருத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய எழுதியிருக்காங்க. ராசி அவர்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த ரப்பு என் ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் எழுதியிருக்காங்க. நம்மளால சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியல, ஏன்னா ஸ்பேஸ பத்தி அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இமாம் ராசி கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தப்சீர் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம், அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தினுடைய பூங்காவாக ஆக்கி அல்லாஹ் அவரை கபூல் செய்து கொள்வானாக, ஏனென்றால் இந்த அறிவை நமக்கு கொடுத்துட்டு போனதுனால. இப்ப அந்த ராசி சொல்லும் போது சொல்லுகிற விஷயம் நமக்கே இன்னைக்கு பல விஷயம் புரியும், நம்மளால நம்முடைய இதால புரிஞ்சுக்க முடியல, இது என்னத்தை இதைத்தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்களுடைய தப்சீர்களிலே பல விளக்கங்கள், ஸ்பேஸ்னா என்ன, கீழே என்ன, வானம் என்ன, பூமி என்ன, அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கிறது, 80,000 உலகம்னா எங்க எங்க இருக்கு, ஒரு ஹதீஸ்ல ஒரு விஷயம் ஹதீஸ்ல எழுதும் போது எழுதப்படுகிறது, தஃசீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, இந்த உலகம் இருக்கிறது அது வந்து 4 பகுதியாக பிரிக்கப்பட்டு, 4 பகுதி இந்த உலகத்தை அப்படி 4 ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனி ஏரியாவாக ஆக்கப்பட்டு அதிலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 மலக்குமார்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த 40,000 மலக்குமார்களுக்கும் ஏவலுக்கு விளக்கலுக்கு அவர்கள் சொன்னதை செய்வதற்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது இதற்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் 40,000 80,000 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே, இவங்க எல்லாம் எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நிலைமையெல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப அதற்கு நம்முடைய அறிவை ஓட விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு அதை அடக்க முடியாது என்பது மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய தெரிதலுக்கு எதுவுமே நமக்கு ஒன்னும் வரமாட்டேங்குது, நம்முடைய அறிவுகளால் அவற்றை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப இதே மாதிரி 80,000 உலகங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா போன வாரம் சொல்லுகிற போது சொன்னேன், மஷ்ரிக்கும் மக்ரிபும் தான் நமக்கு தெரிந்தது, சூரியன் உதைக்கும் இடமும் அஸ்தமிக்கும் இடமும் தான் நமக்கு தெரிந்தது, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நாம் வானத்தை படைத்து வைத்திருக்கிறோம், அதற்கு மேலே அதே போன்று சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறோம், நரகத்தை படைத்து வைத்திருக்கிறோம், இன்னும் பல்வேறு விதங்களை படைத்து வைத்திருக்கிறோம். நரகத்தை பத்தி எனக்கு சொல்லும் போது சொன்னேன், சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு கல் வந்து விழுகிற சத்தம் கேட்டுச்சு, ஒரே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நாயகமே இது என்ன, இது ஒரு புதுசா டமார்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சேன்னு கேட்டும் போது அதே போன்று 10 மடங்கும் உனக்கு, கடைசி மனிதனுக்கு இந்த நிலை என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், அப்ப என்ன, சுஹதாக்கள் எங்கே, சாலிஹீன்கள் எங்கே, அவுலியாக்கள் எங்கே, நபிமார்கள் எங்கே, அவருடைய தரஜாக்கள் எங்கிருக்கும், அப்ப இந்த சொர்க்கம் எங்க இருக்கிறது, அந்த நரகம் எங்க இருக்கிறது, படைத்து வைத்திருக்கிற எல்லாம் படைச்சு முடிச்சுட்டேன்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எழுதி வைக்கப்பட்டு காணுங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நாளைக்கு மூத்தா போயிட்டாலும் நாளை கழிச்சு எழுப்பி உடனே அங்க அனுப்புறதான் வேலை. இனி தயாரிக்க போவதல்ல. ஏன்னு கேட்டா, ரப்புக்கு ஒரு பொருளை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அதை அதற்கு பின்னால் ஒன்றை செய்வது என்பது ரப்பினுடைய சிப்பத்திலே கிடையாது. ஒரு நியமத்தை ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த நியமத்துகள் வந்து மனிதனுக்கு முன்னால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நியமத்து இந்த துனியால தயாராயிருக்கு. அதை சொல்லும் போது இந்த இடத்துல சொன்னாங்க, உலகத்தை நீ பார்க்கிறாய், இந்த துனியான்னு உனக்கு தெரியுது, இதுல நீ ஒரு கவளம் சாப்பிடுகிறாய் என்று சொன்னால் அதற்கும் அந்த பூமி வேலை செய்திருக்க வேண்டும், அந்த வானம் வேலை செய்திருக்க வேண்டும், வானம் மழையை கொட்டி இருக்கணும், பூமியினுடைய அந்த சத்துக்களை எல்லாம் அந்த சாப்பாடு உறிஞ்சி இருக்க வேண்டும். அப்ப இந்த துனியா உனக்கு ஆயிரம் ஆயிரம் கடமைகளை செய்திருக்கிறது என்று தஃப்சீர்களிலே எழுத நாம் பார்த்திருக்கிறோம். இப்ப அதுக்கு பின்னாடி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தஃப்சீர்ல அழகா ஒரு விளக்கம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னா, இப்ப புகழ் எல்லாம் இவனுக்கு உரித்தானது, யாரு, ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். இப்ப ரப்புல் ஆலமீன்னா யாரு, இது எல்லாத்தையும் படைத்து அதை பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருப்பவன் தான் ரப்புல் ஆலமீன். அது முதல் சிபத்தாக போட்டு அல்லாஹ் சொல்லுகிற போது அப்ப ஒண்ணு புரியுது, இவ்வளவு பெருச படைச்சு ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆபீஸ்ல உள்ள மேனேஜருக்கும் அவனுக்கு மேல உள்ளவனுக்குமே நூறு தடவை நீ சலாம் போடுகிற முட்டாளே, இதை பார், துனியால இவ்வளவும் நடந்தாதான் நீ வாழ முடியும், உன் அலுவலகத்தை நடத்துகிறவன் வாழ முடியும், உன் மேனேஜர் வாழ முடியும், அந்த இடத்துல அந்த மேனேஜருக்கு சலாம் போடுகிறோம் என்ன வெட்டுறாரு அல்லாஹ் சொல்றான், அடே உன்னையும் இப்படி வச்சு உன் மேனேஜரையும் நீ இருக்கிற கம்பெனிகளையும் நடத்துகிறது யாருன்னா நான், இவ்வளவையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறேன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் மேனேஜர் அங்கே லாஷை ஒண்ணுமே கிடையாது, நீ அங்கே ஒண்ணுமே கிடையாது, அப்ப அங்க சலாம் போடுறதுக்கு பதிலா சலாம திருப்பு இங்க போடு, என்னை யார் என்று விளங்கு. அந்த நேரத்திலே ஒரு மனிதனுக்கு தோன்றுகிறது, எல்லாம் ரட்சகன் தான், அவன் தான் எல்லாவற்றிற்கும் தகுதியானவன் என்று சொல்லி விளங்கிவிட்டு உடனே சொல்லுகிறானே அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகிற போது தப்சீர்களிலே எழுதுகிறார்கள், இந்த அல்ஹம்துலில்லா இதை கொண்டுதான் அல்லாஹ் ஏகத்துவத்தை நிலைநிறுத்துகிறான், தான் தவிர வேறு யாரும் கிடையாது, இதை நீ முழுதலிலே விளங்கிக் கொண்டாய் என்று சொன்னால் உடனே சொல்லுவாய், ரப்பே நீ தான் ரட்சகன், அல்ஹம்துலில்லா என்று நீ சொல்லிவிட்டால் உனக்கு இந்த உலகத்திலே ஜெயமோ ஜெயம், உனக்கு மறுமையிலே ஜெயமோ ஜெயம். இந்த ஒரு விளக்கத்திற்கு ஒரு விளக்கத்தை வைத்து இது மட்டும் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருந்தானா இந்த சமுதாயம் திருந்தும். இந்த ஒரே ஒரு வார்த்தை குர்ஆன் முழு குர்ஆன் இறக்கல, இது மட்டும் இறக்கி இருந்தாலே இந்த சமுதாயத்திற்கு ஹிதாயத்துகள் நசீவாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அதை முதல்ல கொண்டு வந்து சொல்றான், இதுதான் என்னுடைய சிபத்து, முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குர்ஆனுக்குள்ள போய் படிக்கப்போ நான் யார் என்பதை பற்றி இன்னும் குர்ஆன்ல உன்னால் பல பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா இதை முதல் சிபத்தாக ஆக்கி இருக்கிறான். அப்படி ஆக்கின அல்லாஹ் இந்த விளக்கங்களை எல்லாம் எனக்கு சொல்லுவதற்கும் உங்களுக்கும் கேட்பதற்கும் வாய்ப்பு தந்திருக்கிறான். இது ஒரு பெரிய நேமத், பெரிய நேமத். இந்த பள்ளியாசில உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானா, இந்த பள்ளியாசில விட்டு வெளியே வரைக்கும் விட்டா என்ன செய்ய முடியும், நான் போய் படுத்துங்க இருப்பேன் நேரம், நீங்க எல்லாம் சாப்பிட்டு எங்க போயிருக்கீங்களோ போயிருப்பீங்க. ஆனா இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சு இப்படி தந்தானே இந்த அறிவை அந்த ரட்சகனுக்கு சர்வ புகழ் முறித்தார்கள், இதற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இப்ப உங்களால தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சிருக்கும் அந்த அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு என்ன டேஸ்ட் இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இங்க சொல்லப்படுகிற போது இது நிலையாக நடக்க வேண்டும், சொல்லுகிறவர்கள் நல்ல முறையில இருக்க வேண்டும், நல்ல கருத்துக்களை ரப்பே அவருடைய இதயத்தில் போட்டு அதை எங்களுக்கு விளங்கவை, அதை எங்களுக்கு நசீபாக்கி வைன்னு நீங்க துவா செய்யுங்க, இன்னும் டேஸ்ட்கள் கூடும். அந்த கேட்க கேட்க சொல்ல சொல்ல என்ன என்ன அருமை அல்லாடா அப்படியே பூந்து விளாடுற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையிலே இவ்வளவு அறிவை வைத்திருக்கிறான் என்று சொன்னார். குர்ஆன் எத்தனை அடக்கி இருக்கிறது, அதனாலதான் சஹாபாக்கள் தொம்மு தொம்முன்னு விழுந்தாங்க, அப்படியே விழுந்தாங்க. உனக்கு முன்னால் அங்கே கிசராக்களுக்கும் அதே போன்று ரோமினுடைய தலைவர்களுக்கும் ஒரு மதிப்பும் கிடையாது, குப்பை அவெல்லாம் நாங்க விழுக்கிறோம், ரோமினுடைய அரசன் வந்தா போதா அப்படின்னாங்க. இந்த தைரியம் பேசியது, வானத்தையும் பூமியையும் பற்றி முதல் வார்த்தையிலே இப்படி அடித்து விட்டாயே, இதற்கப்புறம் இந்த குப்பைகள்லாம் என்னன்னு அந்த ஈமான் பேர், அந்த தௌஹீத் என்ற ஏகத்துவ கலிமா அவர்களை பேச வைத்தது. ஆகவே இதே போன்ற நல்ல விளக்கங்களை எப்போதும் விளங்குவதற்கும் சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் அதை கொண்டு நல்ல அமல்களை நாம் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நசீபை தருவானாக.